Radio, online and mobile. You're with SBS Radio.
வணக்கம் ஷோபா சக்தி அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
நீங்கள் நடித்த தீபன் திரைப்படம் SBS இன் வேர்ல்ட் மூவிஸில் திங்கட்கிழமை ஒளிபரப்பப்பட இருக்கின்றது. அதையொட்டி உங்களிடம் ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். இப்ப பிரான்ஸை பொறுத்தவரையில் ஆப்கான், ஆப்பிரிக்கா, குர்திஸ்தான் என்று பல இடங்களிலிருந்து வந்த அகதிகள் அங்கே குடியமர்ந்திருக்கிறார்கள் இல்லையா? அப்படி இருக்கின்ற போது தீபன் திரைப்படத்தின் இயக்குனர் ஜாக் ஒரியார் ஏன் ஈழ பின்னணி கொண்ட அகதிகளை வைத்து இந்த திரைப்படத்தை எடுத்தார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
பொழுது பிரான்ஸிலே கிட்டத்தட்ட 100,000+ அதிகமான ஈழத்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்பிரிக்கா அல்லது வேறு நாடுகள், அரபு நாடுகள், இந்த பக்கங்களில் இருந்து புலம்பெயர்ந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் குறித்து இந்த சமூகத்துக்கு தெரியும். ஆனால் இந்த ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் இவர்களுக்கு ஒரு புதியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது கடந்த ஒரு 20-25 வருடங்களாக தான் இவர்கள் நாட்டை வாழ்கிறார்கள். பிரான்சுக்கும் இலங்கைக்கும் முன்பு எந்த தொடர்பும் கிடைத்திருந்தது கிடையாது. மற்ற அரபு நாட்டு குடியேற்றவாசிகள் அல்லது ஆப்பிரிக்க நாட்டு குடியேற்றவாசிகள் பிரெஞ்சு நாட்டுடைய காலனிகளில் இருந்து வந்ததால் அவர்களை குறித்து இவர்களுக்கு தெரிகிறது. அப்போ இவர்கள் யார், ஏன் இங்கே வந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு தேடல், அந்த தேடல் மூலமாகத்தான் இந்த கதைக்கு ஈழத்தமிழை பற்றி ஒரு படத்தை எடுக்கிறார் என்று கேட்கொடியார் முடிவெடுத்தார்.
அப்படி பார்க்கின்ற போது இந்த திரைப்படத்தை ஈழத்திலிருந்து வந்த அகதிகளின் கதையை சொல்லும் படமாக எடுக்கலாமா, அல்லது அங்கே காணப்படுகின்ற ரெஃப்யூஜி கிரைசிஸ், அகதிகள் நெருக்கடியை சொல்லும் படமாக எடுக்கலாமா?
நிச்சயமாக இது நாங்கள் அவர் ஏற்ற வைக்கத்தால் இது ஒரு காதல் படம் என்று சொல்வார். அப்படித்தான் சொல்லி வருகிறார். அதாவது புலம்பெயர்ந்து வந்த மூன்று பாத்திரங்களுக்கு இடையிலான உறவும் உறனும் தான் இந்த படத்துடைய மையமாக இருந்தது. சொல்ல போனால் இது வந்து ஒரு மூன்று புதியவர்கள், ஒரு ஒரு நிலத்திற்கு புதியவர்களான மூன்று பேர்களுடைய ஒரு உணர்ச்சி போராட்டம் தான் இந்த கதை.
சரி, தீபன் திரைப்படத்தில் நீங்கள் இறுதி வரை யுத்த களத்தில் நின்ற ஒரு முன்னாள் போராளியாக நடித்திருக்கின்றீர்கள். ஆனால் விடுதலை புலிகளை கடுமையாக விமர்சித்து வருகின்ற நீங்கள் இப்படியான ஒரு பாத்திரத்தை ஏற்று நடித்தது உங்களது கொள்கைக்கு மாறாக நீங்கள் பார்க்கவில்லையா?
முதலில் நான் என்னை ஒரு புலி எதிர்ப்பு போராளி என்று அடையாளப்படுத்துவதையே நிராகரிக்கிறேன். நான் எனக்கும் புலிகளுக்கும் எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது. சொல்ல போனால் நானே புலிகளுடைய ஆரம்ப காலத்திலே ஒரு 3.5 வருடங்கள் புலிகள் இயக்கத்திலே போராளியாக இருந்தவன். புலிகளுடைய தவறான அரசியல் நடவடிக்கைகளை நான் விமர்சித்து வந்துள்ளேன். அதுபோல ஏதாவது சரியாக செய்தால் அதை வரவேற்கவும் தயாராக இருந்தேன். ஆனால் வருந்தத்தக்க வகையிலே அவர்கள் சரியாக அதிகமான விஷயங்களையும் செய்யவில்லை. மற்றபடி நான் புலி போராளி கிடையாது. அதை தவிர எனக்கு புலிகளுடைய தலைமை மீது, அவர்களுடைய அரசியல் வழிமுறை மீது விமர்சனம் இருந்ததை ஒழிய புலிகளுடைய போராளிகளை, அந்த போராட்டத்திற்காக தங்களுடைய உயிர்களை துறந்த அர்ப்பணிப்பு மிக்க அந்த போராளிகளை நான் மதிக்கிறேன், வணங்குகிறேன். ஆகவே அவ்வாறான ஒரு போராளி இந்த யுத்தத்திலே தன்னுடைய குடும்பங்களை, தனது குடும்பத்தை, குழந்தைகளை இழந்து இறுதி வரை அந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு போராளிய வாழ்க்கையை சொல்வது என்னுடைய கடமையாகவும் உணர்கிறேன். நான் எத்தனையோ கதைகளில் கூட இந்த முன்னாள் போராளிகளை பற்றி எழுதியிருக்கிறேன். குறிப்பாக ரூபம் என்கிற ஒரு கதை நான் 2010 புரவாழ்வோம் இருந்து வரும் ஒரு புலி போராளியை பற்றி எழுதியிருக்கேன். ஆகவே என்னுடைய எழுத்து பணியுடைய ஒரு இன்னொரு பாகம் தான் இந்த திரைப்படத்தில் நான் பங்கு பெற்றேன்.
ஆனால் விடுதலை புலி போராளிகள் வேறு, தலைமை வேறு என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக விடுதலை புலிகள் அமைப்பை தம்மில் ஒரு அங்கமாக பார்த்த பலர் இருக்கின்றார்களே, நீங்கள் இப்படி சொல்வது அவர்களை அவமானப்படுத்துவதாக பார்க்க மாட்டார்களா?
இருக்கலாம். அதுக்கு அது என்னுடைய கவலை இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா மக்கள்ல வந்து 99 பேர் கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், கோயிலை கட்டுற வழிபடுகிறார்கள். ஆனா என்ன கேட்டால் கடவுளை நம்புவன் முட்டால் கடவுளை கட்டுவன் காட்டுவார் என்று தான் நான் சொல்வேன். என் தந்தை பெரியார் சொல்லிக் கொடுத்த பாதையிலே எனக்கு மக்களுடைய பொது நம்பிக்கையை குறித்தோ அவருடைய பொது புத்தி குறித்தோ எனக்கு கவலை இல்லை. நான் எனக்கு சரியானது என்பது தான் சொல்வேன். அது எவ்வளவு உலகம் ஏற்று வந்தாலும் பரவாயில்லை, நான் தனியாக என்னுடைய குரலை ஒழித்துக் கொண்டுதான் இருப்பேன்.
இதேவேளை இத்திரைப்படத்தில் ஒரு காட்சி வருகின்றது. நீங்கள் எதிரிகளின் பாசறையை தேடி போகிறோம் என்ற பாடலை பாடுகின்றீர்கள். அதிலும் அண்ணன் பெயர் சொல்லு, உடன் அணிவகுத்து நில்லு என்று சொல்லி உணர்ச்சி பொங்க பாடுகின்றீர்கள், நடித்திருக்கின்றீர்கள். இந்த பாடலை அந்த காட்சியில் சேர்த்துக் கொள்ளலாம் என்று ஜக்கோரியாருக்கு பரிந்துரைத்தது நீங்கள் தான் இல்லையா? இங்கும் நீங்கள் உங்களது கொள்கையுடன் முரண்படுகின்றீர்களே.
இல்லை, அந்த படத்திலேயே சோபாசித்தியை காண்பிக்கவில்லை, அந்த படத்திலே தீபனைத்தான் காண்பிக்கிறார்கள். அந்த கதாபாத்திரம் பாடுவதற்கு பொருத்தமான ஒரு பாடலை யோசித்த பொழுது நான் தான் இந்த பாடலை சொன்னேன். என்னுடைய இளமை காலங்களிலே இப்படியான பல்வேறு பாடல்களை நான் படித்திருந்தவன் தான். விடுதலை புலிகளுக்காக திருக்கூத்துல எல்லாம் நடிக்கிறேன். புலிகளுக்காக பல நாடகங்களில் பங்கு பெற்றிருக்கிறேன். ஆகவே எனக்கு இளமை காலங்களிலே ரொம்ப நான் பாடிய பாடல்கள் தானே எல்லாம். ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையிலே அந்த கதாபாத்திரத்திற்கு இந்த பாடல் பொருந்துவதால் அந்த பாடலை பாருங்க. உணர்ச்சி பொங்க நாட்கள் எல்லாம் அது அதனுடைய சிறப்புகள் எல்லாம் இயற்றத்தில் சென்று.
இன்னொரு கேள்வி எப்படி என்றால், புலி எதிர்ப்பாளராக அல்லது நீங்கள் சொல்வது போன்று புலிகளின் தலைமையை எதிர்ப்பவராக நீங்கள் இருந்தாலும், உங்களுடைய பெரும்பாலான படைப்புகளை எடுத்துக்கொண்டால் அந்த ஒற்றை கருவை சுற்றி சுற்றியேதான் எழுதுகின்றீர்கள்.
நீங்கள் திருப்ப திருப்ப என்ன நீங்கள் புலி எதிர்ப்பாளர் சொல்வது என்னது மனதை கொஞ்சம் வருத்தத்தான் செய்கிறது. நான் கூட ஒரு பிரதியை சொல்லியிருப்பேன், என்ன அளவுக்கு இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து இலக்கிய பிரதிகளில் எழுதியவர்கள் யாரும் கிடையாது. என்ன அளவுக்கு அதிகமான தொகை நான் புலிகளை எவ்வளவு கண்டித்து எழுதினோ அதற்கு பட்ட மடங்கு அதிகமாக நான் இலங்கை அரசாங்கத்தை கண்டித்து என்னுடைய கதைகளை எழுதியிருக்கிறேன், என்னுடைய திரைப்படங்களிலே அதை பதிவு செய்திருக்கிறேன். நீங்கள் இன்னொன்ற நாவலை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், வெளிகடை சேவையை அந்த குட்டிமணி தங்கத்தில் உட்பட 53 அரசியல் செய்திகள் படுகொலை செய்யப்பட்டதுதான் அந்த நாவல். என்னுடைய கடைசியில் அவன் புக்ஸ் எடுத்துக்கலாம், அங்கே எங்கும் புலிகள் கிடையாது. முற்று முழுவதுமாக ஒரு பன்னி கிராமம் எப்படி இலங்கை அரசாங்கத்தால் அழிக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது, மீண்டும் வந்து மக்கள் அங்கே தூட்டப்படுகிறார்கள் என்பதுதான் நம்ம நாவல். ஆனால் எப்படியோ நான் 500 பக்கங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தை பற்றி எழுதிவிட்டு ஒரு பக்கத்திலே நான் விடுதலை புலிகளை பற்றி அல்லது பிற தமிழ் இயக்கங்களை பற்றி விமர்சித்து எழுதினாலும் அதையே பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நான் வெறுமனை நான் விடுதலை புலிகளை மட்டுமே எழுதவில்லை, பிடிப்பியை எழுதுகிறேன், புரட்டை எடுத்து எழுதியிருக்கிறேன், செலவை எடுத்து எழுதியிருக்கிறேன். என்னுடைய 25 வருஷ எழுத்து பயணத்திலே வந்து இலங்கை அரசாங்கத்தை கண்டித்து நாடகங்கள் எழுதியிருக்கிறேன். செங்கடல் என்று ஒரு திரைப்பட பிரதி எழுதியிருக்கிறீங்க, செங்கடல் திரைப்பட பிரதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 40% திரைப்பட விழாக்களில் ஏற்றப்பட்ட பிரதி. முற்றுவதாக இலங்கை அந்த யுத்தத்தால் அங்கே மகதிகள், அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்கள், அவர்கள் அந்த அகதிகள் ராமேஸ்வரத்தில் வரக்கூடிய குடும்பங்கள், குறிப்பாக கடலிலே சுரங்கா கடற்படையின் 600 மீனவர்கள் கொல்லப்பட்ட அந்த விஷயங்கள், இவர்களை நான் சர்வதேச அரங்குக்கு எடுத்துச் சென்றிருக்கிறேன். ஆகவே என்னுடைய எழுத்து என்பது வெறுமனே புதியதாக குறிக்கப்படப்பட முடியாது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் எழுத்தாளர் மற்றும் நடிகர் சோபா சக்தி அவர்கள். இதேவேளை, உங்களது எழுத்துக்களின் தரத்தை யாரும் குறைத்து மதிப்பிடுவதில்லை, ஆனால் உங்களது அரசியல் கருத்துக்களால் ஈழப் போராட்டத்திற்கு ஆதரவான மக்கள் மத்தியில் நீங்கள் ஒருவித வெறுப்பை சம்பாதித்திருந்தீர்கள். இந்த திரைப்படம் உங்கள் மீதான பார்வையை அல்லது உங்கள் மீதான வெறுப்பை ஓரளவுக்கு மாற்றும் அல்லது குறைக்கும் என நினைக்கிறீர்களா?
நான் ஈழப் போராட்டத்தை அல்லது விடுதலை புலிகளை முயற்சித்ததால் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகமே என்னை எதிர்த்தது என்று கூறிவிட முடியாது. குறிப்பிட்ட இயக்கத்தின் சில குறிப்பிட்ட ஆதரவாளர்கள் மட்டும்தான் என் மீது விமர்சனங்களை வைத்தார்கள். இதேவேளை ஒன்றை ஞாபகம் வைக்க வேண்டும், இந்த யுத்தநாடு கொண்டுள்ள காலத்திலேயே என்னுடைய புத்தகங்கள் வன்னியிலே விடுதலை புலிகளால் ஆழமாக வாசிக்கப்பட்டிருக்கின்றன, சுற்றிலேயே இருந்திருக்கின்றன. பாலகுமாரன் போன்றவர்கள் என்னுடைய வாசகர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு தமிழ் கவிஞர் அம்மா என்னோட ஒரு பேச்சு சொன்னார், பொத்துடைய மேசையில் இருந்துதான் தனக்கு கோயிலாக நாவல் கிடைக்கிறது என்று சொன்னார். ஆக அவர்கள் என்னை என்னுடைய கருத்துக்களில் அவங்க உடம்புறாவிட்டால் கூட அவர்கள் என்னை வாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு அறிமுகம் தான். ஆனால் ஒரு இந்த சமூகத்திலே ஏற்கனவே புனிதமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அதாவது நம்முடைய இயக்கம் மட்டுமல்ல சாதி கலாச்சாரம் போன்ற பல்வேறு விஷயங்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு எழுத்தாளர் மீது எதிர்ப்பு குழு என்பது வந்து மிக சாதாரண விஷயம்தான். இந்த எதிர்ப்பை சுமக்க தயாராக உள்ளவன், இந்த எதிர்ப்பை எதிர்கொள்ள தயாராக உள்ளவன் தான் இப்படி அழைத்து முயற்சிகள் விளங்க வேண்டும். ஆகவே எனக்கு எவ்வளவு எழுத்து வருகிறதோ எதிர்ப்பு வருகிறதோ அவ்வளவுக்கு நான் சரியாக இருக்கிறேன் என்று நான் நம்பிக்கொள்கிறேன்.
சரி, இன்னொரு விதத்தில் கேட்டால், தீவன் திரைப்படம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றதா அல்லது எந்த மாற்றமும் இல்லையா?
இந்த தீவன் திரைப்படம் தங்கமணி விருது பெற்றதுக்கு பின்பாக இன்று வரை நான் நூற்றுக்கணக்கான நேர்காணல்களை தொலைக்காட்சிகளுக்கு, பத்திரிகைகளுக்கு, வானொலிகளுக்கு அளித்து வருகிறேன். படத்துக்கு அப்பால் இலங்கையில் இன்று வரை நிறைவு பெறாத ஜனநாயக கோரிக்கைகள், இன்று வரை இலங்கையே சிறுபான்மை இனங்கள் எதிர்கொண்டு வரும் அரசியல் ஒடுக்குமுறைகள் குறித்து படத்துக்கு வழி இந்த நேர்காணல்களில் நிறைய உரையாட எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. பல்வேறு தொலைக்காட்சிகள், சர்வதேச தொலைக்காட்சிகளில் நான் இதை குறித்து பேசுகிறேன். இந்த படம் என்ற ஒன்று நடந்திருக்காவிட்டால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்காது. இது ஒரு முக்கியமான மாதிரியாக நான் கருதுகிறேன். மற்றபடி கொஞ்சம் காசு கிடைக்கிது, அவ்வளவுதான், ஒரு ஒன்றும் இல்லை.
தீவன் திரைப்படம் உலகின் பல நாடுகளில் வெளியிடப்படுகின்றது. நீங்களும் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் இலங்கைக்கு செல்லவில்லை. இலங்கைக்கு சென்றால் விசா சிக்கல் இருக்கின்றது என்பதை தாண்டி அங்கு செல்வதற்கு உங்களுக்கு பயமாக இருக்கிறதாக நீங்கள் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தீர்கள் இல்லையா? ஏன் பயப்படுகின்றீர்கள்?
இல்லை, எனக்கு உளவியல் ரீதியாகவே எனக்கு ஒரு பயம் இருக்கிறது இலங்கைக்கு செல்வதற்கு. நான் பிரான்ஸுக்கு வந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் இந்த கெட்ட கனவுகள் என்று சொல்வார்கள், அதை அந்த சில கனவுகளால் நான் துன்புறுத்துக் கொண்டே இருக்கேன். மனம் சிவரும் போன்றது. ஏனென்றால் நான் இலங்கையில் இருந்த காலங்களிலே நான் அனுபவித்த கொடுமைகள், நான் பார்த்த அந்த யுத்த கொடூரங்கள், நான் சிறை இலங்கை சிறையிலே வரைபெற்ற துன்பங்கள், நான் இலங்கை சிறையிலே இலங்கை புலனாய்வு துறையினராலும் இலங்கை காவல்துறையினராலும் பட்ட வட்டைகள், இவைகள் எல்லாம் என்னுள் குற்ற நினைவாக அழுக்குங்கிற நினைவாக என்னுள் பகிர்ந்து போயிருக்கின்றன. ஆகவே இப்பொழுது கூட எனக்கு இலங்கைக்கு செல்வது என்று சொன்னால் எனக்கு அச்சமாகத்தான் இருக்கிறது.
சரி, இப்ப வந்து இந்த திரைப்படம் தீபன் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது இடம்பெற்ற சுவாரஸ்யமான சம்பவம் என்று எதுவும் இருந்தால் எங்களோடு பகிர்ந்து
கொள்ளுங்களேன். இந்த இயக்குநருக்கு வந்து தமிழ் துப்புரவா தெரியாது, ஆனால் இந்த படத்துடைய 80 விழுக்காட்டுக்கு முடிவான உரையாளர்கள் தமிழிலே அமைந்திருக்கின்றன. என்னுடன் இணையாக நடித்த காளீஸ்வரி வந்து இந்தியாவைச் சேர்ந்தவர், அவருக்கு இலங்கை தமிழ் பேச வராது. என்னுடைய மகளாக நடித்த அந்த சிறுமி குளோரின் மினாசி தம்பி பிரான்சையை பிறந்து வளர்ந்தவர். ஆக ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழலுக்குள் தான் இந்த படத்தை நாங்கள் உருவாக்கினோம். டைரக்டர் மிகவும் சிரமப்பட்டார், அதாவது நாங்கள் பேசக்கூடிய உரையாளர்களை அவருக்கு புரியாது படம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது. ஆகவே திரும்பவும் கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு தான் இந்த திரைப்படத்தையே உருவாக்கிறோம். அந்த கஷ்டம் தான் இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது.
இதேவேளை தீபன் திரைப்படத்தில் பிரான்சை ஒரு அச்சமூட்டும் சித்தரிப்பாக காட்டியிருக்கிறார்கள் என்று ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது, இதை எப்படி பார்க்கிறீர்கள்?
நான் பிரான்சிலே கடந்த 20 வருடங்களாக இந்த படத்தில் எப்படியான ஒரு சூழலை பார்க்கிறீர்களோ அதை விட ஒரு மோசமான ஒரு பகுதியில் தான் நான் வசித்து வருகிறேன். இங்கே பிரான்சிலே சில பகுதிகள் இந்த போதை வஸ்து கடத்துபவர்களால் முற்றாக அவருடைய கட்டுப்பாடுகள் இந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அந்த பகுதியிலே குடியிருப்பவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு செல்வதென்றால் கூட அவர்கள் இவர்களை பரிசோதனை செய்து இந்த படங்கள் வருவது மாதிரி செய்துதான் அனுப்புகிறார்கள். ஆக பிரான்சிலே இவ்வாறான சில பகுதிகள் பிரெஞ்சு அரசாங்கத்துடைய சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு சில மாஃபியாக்களால் கண்ட்ரோல் செய்யப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. உள்ளதை உள்ளபடி இந்த படத்தில் சித்தரித்திருக்கிறோம்.
தீபன் திரைப்படத்தை எடுத்த ஜாக் ஒடியார், தீபன் கதாபாத்திரத்திற்கு 200 மேற்பட்டவர்களை நேர்கண்டு அதிலிருந்து உங்களை தெரிவு செய்திருந்தார். இந்த திரைப்படத்தின் கதாநாயகனுக்கும் உங்களுக்கும் பல ஒற்றுமைகள் இருந்ததால் உங்களை தெரிவு செய்திருந்தாரா, அல்லது இது எதேச்சியாக அமைந்ததா?
இந்த படம் ஆரம்பித்து ஒரு 3 நாள் படப்பிடிப்பு முடியும் வரை அவருக்கு தெரியாது நான் ஒரு முன்னாள் புலி போறாள் என்று அவருக்கு தெரியாது. இந்த படத்திற்கு புத்தகங்களை கொடுத்த பின்புதான் அவருக்கு தெரியும் என்னுடைய கலையும் தீனுடைய கலையாய்த்தான் இருக்கிறது என்று. அதெல்லாம் ஒரு தேர்ந்த இயக்குவருக்கு அதெல்லாம் முக்கியமில்லை. இவர் வந்து புரிவே இருந்தாரா இல்லையா அதெல்லாம் இல்லை. இந்த பாத்திரத்துக்கு இவர் பொருத்தமாக இருக்கிறாரா, இந்த பாத்திரத்தை வந்து இவர் பேசுகிறாரா தெரியல என்றுதான் பார்ப்பார்கள். ஏதோ நான் அவர்களுக்கு இந்த பாத்திரத்துக்கு சரியான வயசும் சரியான உடல் தோற்றமும் கொண்டவனாக அமைந்திருப்பேன் என்றதால் தான் அவர்கள் எனக்கு சேர்த்து சேர்ப்பாங்க நம்புகிறேன்.
சோபா சக்திக்கும் தீபனுக்கும் இடையில் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. மிக கூடுதலான ஒற்றுமை எந்த அம்சத்தில் இருக்கின்றது?
மிக கூடுதலான ஒற்றுமை என்று சொன்னால் நாங்கள் 2 புலிப்போராளிகளாக இருந்திருக்கிறோம். 2 கள்ள பாஸ்போர்ட்ல காஞ்சிக்கு வந்திருக்கிறோம். இந்த 2 ஒற்றுமை தவிர்த்து பார்த்தா எனக்கும் தீவனுக்கும் உண்மையிலே ஒற்றுமையும் கிடையாது. தீவன் வந்து சிரிக்கவே தெரியாத ஒரு கதாபாத்திரம். நான் வாழ்க்கையில் நான் ஒரு எப்பவுமே சிரித்துக் கொண்டிருக்கிறார், மற்றவர்களை சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன். நான் தீபனை போல போராட்டம் வன்முறை பண்புகளோ கொண்டவன் கிடையாது. ஆக நிஜ வாழ்க்கையில் இந்த ஒற்றுமை கிடையாது. இந்த 2 அடிப்படை எடுத்து பார்த்தாங்க.
காதல் விடயத்தில்
அதில் தீவன் மாதிரிதான், 2 தெரிய வரல இதுவரை.
சரி, அடுத்ததாக எழுத்தாளர் சோபா சக்தி, இப்போது நடிப்பிலும் முத்திரை பதித்திருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு எழுத்தாளர் சோபா சக்தியாக இருக்க பிடிக்கின்றதா, அல்லது நடிகராக இருக்க அதிகம் பிடிக்கின்றதா?
சோபா சக்தியை எப்பொழுதுமே எழுத்தாளராக எடுத்துதான் பிடிக்கும். நான் முன்பும் சினிமாவில் சில வேறு கூட அப்பொழுதும் கூட நான் திரைப்படத்துறை எழுத்தாளராகத்தான் இருந்தேன். இப்பொழுதும் திரைப்படத்துறை எழுத்தாளராக இருக்கிறேன். எனக்கு எழுதுவதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமான விஷயமாக இருக்கிறது.
உங்களுடைய சிறுகதைகள் அல்லது நூல்களை எடுத்துக்கொண்டால் அதில் ஏதாவது ஒன்றை இப்படியான ஒரு படமாக எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது? அப்படி ஆர்வம் இருந்தால் அல்லது சந்தர்ப்பம் கிடைத்தால் எந்த கதையை அல்லது எந்த சிறுகதையை எந்த நாவலை படமாக்குவீர்கள்?
அப்படி படமாக்க வேண்டும் என்று நினைத்தால் இன்றைக்குள்ள சமகால சூழலிலே என்னுடைய அரசியலான போக்ஸ் கதை புத்தகம் அதை படமாக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் யுத்தத்துக்கு பின்னான ஒரு வன்னி கிராமத்தை குறித்து பேசிய நாவல் அது. இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறான திரைப்படங்கள் வருவது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
தீபன் படத்துக்கு பிறகு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கின்றனவா? தொடர்ந்தும் நீங்கள் நடித்த படங்களையும் உங்களது திரைக்கதையில் அமைந்த படங்களையும் எதிர்பார்க்கலாமா?
உண்மையை சொல்ல போனால் இந்த படத்திற்கு பிறகு எனக்கு அப்படி ஒன்று நிறைய வாய்ப்புகள் வந்து விடாதில்லை. இந்த படத்துக்கு பின்பு நான் இப்பொழுது கனடாவிலே லெனினென்ஸ்வம், உங்களுக்கு தெரிந்திருக்கும் கண்ணன் சிங் திரைப்படத்தை இயக்கியவர், அவருடைய இயக்கத்திலே ரூபா என்ற ஒரு படத்திலே நடித்திருக்கிறேன். அந்த படப்பிடிப்பு முடிந்து இப்பொழுது பின் தயாரிப்பு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்த வருடம் அந்த படம் வெளியாகும். அதை தவிர்த்து பார்த்தால் இன்னும் இரண்டு படங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்திருக்கிறேன். அவைகள் இன்னும் படப்பிடிப்பு ஆரம்பிக்கவில்லை. இப்பொழுது ஒரு திரைப்பட பிரதியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். அந்த திரைப்பட முயற்சி அது சாத்தியமானால் அதில் என்னைத்தான் நடிக்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள். இருந்தால் இது மூன்றாவது படமாக அமையும் எனக்கு.
இன்று பலர் குறும்படங்கள் படங்கள் எல்லாம் எடுத்து வருகின்றார்கள் இல்லையா? அவற்றை நீங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது? அவர்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று கருதுகிறீர்களா, அல்லது இந்த படைப்புகளை பார்க்கின்ற போது உங்களுக்கு என்ன படுகின்றது?
நான் பிரான்சில் வாழ்வதால் இந்த பிரான்ஸ் தான் நிறைய குறும்பட இயக்குநர்கள் வாழக்கூடிய ஒரு பூமியாக இருக்கிறது. எனக்கு அவர்கள் எல்லாமே நண்பர்கள் தான். நான் அவர்களுக்கு சொல்வது ஒன்றுதான், நீங்க நிறைய பயப்படுறீங்க என்று. அதாவது சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து நீங்கள் சொல்வதற்கு தயங்குகிறீர்கள். சமூகம் எதை விரும்புமோ அதையே நீங்கள் படம் பிடிக்க விரும்புகிறீர்கள். ஆக இந்த சமூகம் விரும்பக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும், ஆனால் அவை தவறாக இருக்கும். அதை சமூகத்துடைய பொது நம்பிக்கைகளை, அந்த தவறான நம்பிக்கைகளை எதிர்த்து நீங்கள் படம் எடுக்க மாட்டீங்க, உய்ய மாட்டீங்கன்னு நான் அவைகளுக்கு சொல்றது உண்டு. தான் கூட இப்பொழுது சதாபிரணவன் என்கிற நண்பருக்கு ஒரு சரத் என்கிற ஒரு திரைப்பட பிரதி, குறும் திரைப்பட பிரதி எழுதி கொடுத்தேன். அவர் அதை சமாக்கி இருக்கிறார். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லாத படத்தை இதுவரை வந்த என்னை புலம்பெயர்ந்தவருடைய குறும்படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் இந்த படத்துக்கு நடுவிலே மலைக்கு நடுவுக்கும் வித்தியாசம் இருப்பதை நீங்கள் உணரலாம். இந்த சமூகத்தை எதிர்த்து உண்மைகளை உடக்கச் சொல்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. அந்த தயக்கம் களைய பரம்பரை நீங்கள் சரியான கதையையோ சரியான படத்தையோ எடுத்து விட முடியாது.
மிக நன்றி சோபா சக்தி அவர்களே. வேலைப்பளுவின் மத்தியிலும் நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியதற்கு மிக நன்றி.
மிக்க நன்றி. மன்னிக்க, நான் இந்தியாவில் இப்பொழுது ஒரு வேலையாக வந்திருப்பதால் என்னால் ஒரு விரிவாக உரையாட முடியவில்லை. என்றால் கூட என்னை துரத்தி பிடித்து நேர்காணல் செய்வதற்கு மிக்க நன்றி. படத்தை பாருங்கள். முன்முடிகள் எதுவுமின்றி படத்தை பாருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள், அது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா, இந்த படத்துல தவறு இருக்கா சரி இருக்கா என்பதை மற்றவர்கள் பயந்து கொள்ளுங்கள். அதன் மூலம் இந்த படத்தை இன்னும் அதிகமான பார்வையாளர்கள் பார்ப்பதற்கு வழி செய்யுங்கள். ரெண்டு விஷயம். ஒன்று, உண்மையிலே இந்த படம் இலங்கை அரசியல் ஆழமாக்கப்பட்ட படம் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல சினிமா எப்படி இருக்க வேண்டும் என்பதை இளம் இயக்குநர்களுக்கும் வருங்கால இயக்குநர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இது அமையும். ஆகவே தயவு செய்ததை பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
Radio, online and mobile. You're with SBS Radio.